அன்பர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சிக்காக கப்புச்சின் துறவு சபை அருள் தந்தை நித்தியசகாயம் அவர்களை சந்திப்போம். இவர் அண்மையில் ரோமையில் நடைபெற்ற கிறிஸ்தோ ஒன்றிப்பு கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டவர். வணக்கம் தந்தை நித்யா.
வணக்கம் சகோதரி தெரேசா அவர்களே.
நீங்கள் அண்மையில் ரோமையில் கிறிஸ்தோ ஒன்றிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இந்திய ஆயர் பேரவையின் நீதி மற்றும் அமைதி ஆணையத்தின் செயலர். இன்னும் உங்களது கப்புச்சின் துறவு சபையில் நீதி மற்றும் அமைதி சர்வதேச அமைப்பினுடைய முன்னாள் செயலர். இந்த கூட்டத்தை பற்றி முதல்ல சொல்லுங்களேன். இந்த கூட்டம் எதுக்காக கூட்டப்பட்டது?
இந்த பல சபைகள் சேர்ந்து இவர்கள் வந்து ரெண்டு வகையான முக்கியமான குறிப்புகளை இந்த விவாதிக்கின்றார்கள்.
உலக கிறிஸ்தவ சபைகள்,
உலக கிறிஸ்தவ சபைகளின் மன்றம், அது வந்து ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவ சபைகள் மன்றங்களுடைய மைய அமைப்பு என்று சொல்லலாம். இந்த உலக சபை மட்டுமில்லாமல் கத்தோலிக்க சபையைச் சேர்ந்த சில குழுக்களும் இதில் வந்து ஒன்று சேர்ந்திருக்கின்றன. அனைத்து குழுக்களும் ஒன்று சேர்ந்து எப்படி மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே நீதி அமைதி பொருளை பற்றி நாம் அலசலாம் என்று விவாதித்தார்கள். இதனுடைய பயனாக கிபி 2000 ஒரு குழு அமைத்தார்கள், எக்குமெனிக்கல் அட்வொகசி அலையன்ஸ். அதாவது அந்த பல் சபைகள் சேர்ந்த மனித மேம்பாட்டுக்கு பயன்படுகின்ற ஒரு குழு. இந்த குழுவில் வந்து ரெண்டு வகையான பொருட்களை அவர் எடுத்துக்கொண்டார்கள். ஒன்று வந்து இந்த வியாபாரங்களிலே நீதி இருக்க வேண்டும். ரெண்டாவது குழு வந்து HIV எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நியாயம் கிடைப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு மனிதாபமான செயல்களிலே சமுதாயங்கள் ஈடுபட வேண்டும். இந்த ரெண்டை சேர்ந்தது தான் இந்த குழு. இந்த குழு வந்து ஒரு வருடத்திற்கு 1 அல்லது 2 கூடும். அந்த குழுவிலையை சேர்ந்து இது வந்து ஐநா சபையில் மட்டுமல்ல, இந்த வேர்ல்டு பேங்க், உலக வங்கி, உலக நிதியாகம், இந்த ரெண்டு குழுக்களையும் கூட நாங்கள் சென்று நேரடியாக பேசியிருக்கின்றோம். அங்கெல்லாம் பேசி வந்து மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் அடித்தளத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நீதி நியாயம் சென்று சேர்கின்றதா, நீங்கள் செய்கின்ற அந்த வர்த்தகத்திலே நியாயம் இருக்கின்றதா, அது மக்களுக்கு பயனுள்ள வர்த்தகமாக இருக்கின்றதா, இதை பற்றி பேசுவதுதான் எங்களுடைய உண்மையான காரணம். அது வந்து நான் 2004 அதனுடைய குழுவிலே வந்து ஒரு அமைப்பாளராக இருக்கின்றேன். இந்த 4 வருடங்களில் என்னென்ன நடந்தது என்பதை அலசி பார்ப்பதற்காக இந்த கூட்டம் நடந்தது.
இந்த கூட்டத்தில் என்னென்ன பேசினீர்கள், என்ன புது திட்டம் வகுத்தீர்கள்?
இந்த கூட்டத்தில் வந்து ரெண்டு வகையான திட்டம் என்றது. ஒன்று வந்து எய்ட்ஸை பற்றி நிறைய மக்களுக்கு வந்து, முக்கியமாக ஆப்பிரிக்காவிலே பல்வேறு மக்கள் பல்வேறு வகைகளை கஷ்டப்படுகின்றார்கள். இந்தியாவில் இது வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் பல்வேறு நாடுகளில் வந்து இந்த எய்ட்ஸ் ஆனது பரவலாக இருந்தாலும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதில்லை, அவளுக்கு வேண்டிய சலுகைகள் கிடைப்பதில்லை, அவளுக்கு வேண்டிய அரசாங்கத்திலிருந்து அவளுக்கு வந்து நீதிகள் வந்து அந்த சில கௌரவத்தோடு வாழ்கின்ற ஒரு நிலை இல்லை. அவளுக்கு வேண்டிய மருந்துகள் எல்லாம் குறைத்த விலையில் கிடைக்க வேண்டும். அதை வந்து சில மருந்தகங்களை வந்து அதிகமாக விலையை வைத்து அவர்களுக்கு வந்து கிடைக்காத வண்ணத்தில் வைத்திருக்கின்றன. இதை பற்றியெல்லாம் அரசாங்கத்திடம் பேச வேண்டும். அதே சமயத்தில் அரசாங்கத்தில் பணிகின்ற பல்வேறு குழுக்களிடம் பேச வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து வர்த்தக முறை எப்படி மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கின்றன. முக்கியமானது வந்து உணவு. இந்த உணவிலே பல்வேறு உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. உலகத்திலே வந்து எவ்வளோ மக்கள் வந்து உணவை தயாரித்தாலும் உணவை தயாரிக்கின்ற மக்கள் ஏழை மக்கள். ஆனால் இதே சமயத்தில் அந்த ஏழை மக்களுக்கு தான் உணவு போய் கிடைப்பதில்லை. உணவு தயாரிப்பவர்களுக்கே உணவு இல்லை. உலகத்திலே வந்து 2/3 பேர் ஏழைகளாக இருக்கின்றார்கள். உணவு இல்லாமல் பட்டினியாக கிடக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இப்படி வளர்கின்ற ஒரு 21வது நூற்றாண்டில் கூட ஏழை மக்கள் பட்டினி சாவு அதிகமாக இருக்கின்றது. இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து இருக்கின்றார்கள். 30% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்றார்கள். இன்னும் இதை பற்றியெல்லாம் ஆலோசித்தோம்.
இப்போ இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டதனுடைய பயனாக இந்தியாவில் நீங்கள் என்ன செய்கிறதா திட்டம்?
அதாவது இந்தியாவில் வந்து ரெண்டு வகையான செயல் நாள் செய்கின்றோம். ஒன்று, 1000 மூலமாக 1000 கத்தோலிக்க 1000 நீதி அமைதியாக மட்டுமல்லாமல் இந்த பிரிவினை சகோதரர்களாவது மறுசீரமைப்பப்பட்ட இந்த கிறிஸ்து சபைகளை எல்லாம் ஒன்று சேர்ந்து கடந்த 1.5 வருடமாக நாங்கள் வந்து இந்த மக்களுக்கு வந்து எப்படி உணவிலே இருக்கின்ற தட்டுப்பாடுகளை எல்லாம் நீக்கிவிட்டு அவர்கள் உணவு பெறுவதற்கு எப்படி வழிகள் இருக்கின்றன, அரசாங்கத்தில் இருக்கின்ற அந்த சலுகைகள் எப்படி மக்களுக்கு செல்லுகின்றன, அதே சமயத்தில் அரசாங்கத்தில் இருக்கின்ற உணவு உரிமைகள் மறுக்கப்படுவதை மக்கள் எப்படி தட்டி கேட்கலாம், இதை பற்றி மக்களுக்கு பல்வேறு வகையில் அங்கே சொல்லி வருகின்றோம். அதாவது இந்தியாவிலிருந்து நம்ம கத்தோலிக்க 1000 குழுக்களாக இருக்கின்றன. உதாரணம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட், டெல்லி, ஆக்ரா ரீஜன், ஒரிசா ரீஜன், இது போன்ற ஒரு 12 குழுக்களாக இருக்கின்ற இந்த 12 குழுக்களிலும் நாங்கள் அந்தந்த மக்களுக்கு அந்தந்த மொழியிலே அவர்களுக்கு புரிகின்ற வகையிலே இந்த உணவு உரிமைகளை எடுத்து செல்கிறோம். உணவு உரிமை என்பது என்ன? இந்தியாவை எடுத்துக்கொண்டால், அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, அரசாங்கம் 100 நாள் வேலை கொடுப்போம்னு சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது கிராமங்களுக்கு 100 நாள் வேலை. ரெண்டாவது வந்து குடும்ப அட்டைகளை வந்து நிறைய பேர் கிடையாது. ஒவ்வொரு 3வது நபரும் இந்தியாவிலிருந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற நபர். ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றவர்களுக்கு உரிமைகள் கிடையாது, அந்த குடும்ப அட்டை கிடையாது. அந்த குடும்ப அட்டை இருந்தால்தான் அவளை வந்து அரிசியையோ அல்லது கோதுமையோ அல்லது சர்க்கரையோ அல்லது மண்ணெண்ணையோ அவர்களுக்கு குறைத்த விலையிலே வாங்கலாம். ஆனால் இப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து 1 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய இடத்துல கிடையாது, நிறைய பேர் கார்டு கிடையாது, கார்டு இல்லாமல் எப்படி வாங்க முடியும்? ரெண்டாவது மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த தாய்மார்கள் பால் கொடுக்கின்ற குழந்தைகளோ தாய்மார்களோ அல்லது அந்த கற்பிணி பெண்களுக்கு சில சலுகைகள் இருக்கின்ற, அது வந்து மக்களுக்கு தெரியாது, இது எடுத்து செல்வதில்லை. 3வது வந்து பள்ளியில் இருக்க படிக்கிற குழந்தைகளுக்கு மதிய உணவு வந்து கொடுப்பதற்கு அரசாங்கம் வந்து எவ்வளவு தொகை செலவிடுகின்றார்கள். ஆனால் அந்த தொகை வந்து எல்லா இடங்களும் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு அளவு மதிய உணவு என்பது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் வெளி மாநிலங்களிலே அல்லது வட மாநிலங்களிலே முக்கியமாக இந்த தலித் மக்கள் இருக்கின்ற இடங்களிலே அல்லது ஆதிவாசிகள் இருக்கின்ற இடங்களிலே இருக்கின்ற பள்ளிகளிலே வந்து இதெல்லாம் செயல்படுத்துவதே கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு எடுத்து சொல்வது மட்டுமல்ல, அரசாங்கத்தில் வாங்கி கொடுப்பது, அரசாங்கத்தை வாங்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது. அடுத்து வந்து முதியோர் ஓய்வூதியம், அதுவும் கவர்மெண்டில் இருக்குது. கவர்மெண்ட் இதுக்காக எவ்வளோ பணத்தை வச்சுருக்காங்க, ஆனால் பணம் வந்து மக்களுக்கு கிடைக்கின்றது மக்களுக்கே தெரியாது. ரெண்டாவது எந்த அளவுக்கு கிடைக்கணும், எப்படி என்ன செய்யணும்னு சொல்லி எடுத்தும் கிடையாது. எனவே திருச்சபைகளும் மற்ற சபைகளும் ஒன்று சேர்ந்து இதை மக்களுக்கு எடுத்து செல்வது ஒரு முக்கியமானது. இது இருந்தால் ஓரளவு மக்கள் வந்து அவங்க வேலை செய்து பழைத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. குறைந்த விலையிலே சாப்பாட்டு பொருட்களை வாங்குவதற்கு அவர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ காசு அதிகமாகிடுச்சு, காய்கறிகள் வாங்க முடியவில்லை அல்லது சாப்பாடு வாங்குது, அரிசி கூட கிடைப்பதில்லை, மக்கள் வந்து தவிக்கின்றார்கள், பட்டினி சாவு நிறைய இருக்கின்றது. இன்னும் இந்த கவர்மெண்ட்டு, நம்ம இந்திய கவர்மெண்ட் ஒரு பக்கம் சொல்கின்றது வளர்ந்த நாடு, நம்ம வந்து பெரிய பொருளாதாரம் பெரிய வளர்ந்து ரொம்ப முன்னேறிய நாடு, எவ்வளோ மக்கள் வந்து கோடீஸ்வரர்களை இருந்த நாடு. ஆனால் எப்படி இவங்களாம் கோடீஸ்வரர்கள் ஆனார்கள்? மக்கள் வயிற்றை அடித்து மக்களுக்கு இருக்கின்ற வாயில் இருக்கின்ற அந்த சாப்பாட்டுகள் பிடுங்கி தின்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். இத்தகைய ஒரு கொடுமை நடக்கின்ற நாடு இந்திய நாடாக இருக்கின்றது. ஏனென்றால் நேர்மை கிடையாது, அநீதிகள் நிறைய இருக்கின்றன. இதெல்லாம் மாற்றுவதற்கு எங்களுடைய ஆணையம் வந்து பயன்படுதலாக செயல்படுத்தி வருகின்றது.
இப்போ இந்தியாவில் வந்து தகவல் உரிமை பெறும் சட்டம் இருக்குது. இப்போ இந்தியாவை பின்பற்றி பாகிஸ்தான்லேயும் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆணையம் எதுவும் செய்தா, நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்களா? இப்போ ஒரிசாவில் கூட நீங்கள் பயன்படுத்தினதா சொன்னீங்க.
அதாவது தகவல் உரிமை ஆணையம் என்பது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு ஆணையம். மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய சக்தி என்னன்னாக்கா, மக்களுக்கு வந்து இந்த ஒரு கிராமத்தில் இருக்கவங்க கூட எழுதி கேட்கலாம், எங்கள் ஊரில் ரேஷன் கார்டுக்கு எவ்வளோ அரிசி கிடைத்திருக்கின்றது, இது யார் யாருக்கு போய் கிடைத்திருக்கின்றது, எனக்கு ஏன் கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டிய அரிசி யார் கிடைத்திருக்கின்றது, இப்படியெல்லாம் கிடைத்து அவர்கள் வந்து எழுதி அதை வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இது கூட மக்களுக்கு போய் சேர்வதில்லை. ஒன்று. ரெண்டாவது, உதாரணத்துக்கு இதை வைத்து நம்ம எவ்வளவோ காரியங்களை செய்யலாம். உதாரணத்துக்கு நான் வந்து இந்த ஒரிசாவில் நடக்கின்ற பிரச்சனையை பற்றி மட்டுமே நான் சுமார் ஒரு 10 ஆணையங்களுக்கு மேலாக கடித போக்குவரத்து வைத்திருக்கின்றேன். எல்லாத்தையும் அவன் கொடுத்தே ஆகணும், 2 வாரத்துக்குள்ளே கொடுக்காட்டினா அவங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் வந்து அந்த சட்டத்தை மிக நல்ல சட்டமாக வைத்திருக்கின்றது. மக்கள் எல்லாருமே வந்து இந்த தகவல் உரிமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இது திருச்சபை வந்து திருச்சபை மட்டுமல்ல, சில குழுக்கள் வந்து இதை பற்றி நிறைய பேச வேண்டும் மக்களுக்கு. இதே போன்று திருச்சபையில் கூட நாம் தகவல் அறிகின்ற சட்டம் வர வேண்டும். ஏனென்றால் எந்த அளவு மக்களிடமிருந்து பணம் திருச்சபைக்கு சென்று இருக்கின்றது, ஒரு பங்கிலே சேர்ந்திருக்கின்றது, அந்த பங்கிலே என்ன செலவு செய்தார்கள் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் மக்களிடம் இருக்கின்ற காசு வந்து மக்களுக்கு செய்யலாம். அப்படி இருந்தால் மக்களுக்கு குருக்கள் மேலும் கண்ணீர் மேலும் அதிகமாக நம்பிக்கை வரும். அதே போன்று மக்களும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெருந்தன்மையாக இருப்பார்கள். இப்போ எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவ மக்கள், நம்ம இந்தியாவில் வந்து பணம் இல்லைன்னு நினச்சிடணும், ஆனால் இந்த சுனாமிக்கு பிறகு மக்களிடம் இருக்கின்ற அந்த அபரிவிதமான ஒரு பெருந்தன்மையை பார்த்தோம், அபரிவிதமான ஒரு பகிர்ந்த மனப்பான்மை பார்த்தோம். எனவே இத்தகைய ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கு நம்முடைய நாட்டிலே. மிக தெளிவாக மனித தகவல் உரிமையை நாம் திருச்சியும் பின்பற்ற வேண்டும் என்பது ரொம்ப மிக முக்கியமானது.
தந்தை நித்யா, வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து இந்த சர்வதேச கூட்டம் பற்றிய செய்திகளையும் அது தொடர்பான திட்டங்களையும் எங்களுக்கு தெரிவித்தீர்கள். நேயர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி. உங்கள் பணி சிறக்கட்டும். வணக்கம்.
ரொம்ப நன்றி சகோதரி அவர்களே இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கு. இதை கேட்கின்ற நேயர்களும் மனித உரிமை தகவல் உரிமைகளை எல்லாம் தெரிந்து கொள்வது எப்படி என்பதை மக்களும் சொன்னால் மிக நன்றாக இருக்கும். இதை பயன்படுத்தி நிறைய பேர் பயனடையலாம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.